الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنكم على بينة من ربكم ما لم تظهر فيكم سكرتان سكرة الجهل وسكرة حب العيش أنتم تجاهدون في سبيل الله وتأمرون بالمعروف وتنهون عن المنكر فإذا ظهر فيكم حب الدنيا فلا تجاهدون في سبيل الله ولا تأمرون بالمعروف ولا تنهون عن المنكر القائلون يومئذ بالكتاب والسنة السابقين الأولين من المهاجرين والأنصار رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلوم بغل جيومي هو اللون هي الله سبحانه وتعالى ورونك ورتاهتم فلا تنكرنهم سلام ويد اكرمهم சாந்தி நபி சன்மார்க்க போதவர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வயதிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமே இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேசர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை இரண்டு அளவு எடுத்து நடக்கும்படியும் அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஒப்பிய செய்து கொள்கிறேன். அன்புரே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த தீனில் ஈமானுடைய பாக்கியத்துக்கு பின்னால் ஒரு மூமின் அடைந்து கொள்கின்ற மிக பெரிய பாக்கியம் கவனம். மிகப்பெரிய பாக்கியம் கவனம். கவனமாக உள்வாங்குதல், கவனமாக கேட்டல், இதுதான் ஈமானுக்கு பின்னால் கிடைக்கின்ற பெரிய பாக்கியம். ஆனால் கேட்கப்படுகின்ற செய்தி தீனாக இருக்க வேண்டும். உலகிலே வந்த அனைத்து ரசூல்மார்களும் மக்களை செவிமடுக்க வைத்தார்களே ஒழிய அவர்களை வாசிக்க வைக்கவில்லை, படிக்க வைக்கவில்லை. யாராவது ஒரு ரசூல் ஒரு நபி மக்களுக்கு எழுத வாசிக்க கற்பித்தார்களா? சூன்மார்களெல்லாம் உலகில மக்களை கவனத்தின் பக்கம் திருப்பினார்கள். சொல்லப்படுகின்ற விடயத்தை கவனமாக கேட்டல் என்பதின் பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். திருமதியில ஹதீஸ் பதிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் சொல்கிறார்கள்,
ஒரு விடயத்தை சொன்னார்கள் என்றால் திரும்ப திரும்ப மூன்று தடவைகள் சொல்லுவார்கள். எதுவரைக்கும் என்றால் கேட்கக்கூடியவர் அதனை விளங்கினார் என்று நபி அவர்கள் விளங்கும் வரை. கவனமாக கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த செயலுக்கு மாத்திரம் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்கிறார். கவனமாக கேட்பதற்கு மாத்திரம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்கிறார். பபஷ்யர் ஆகாத நபியே, என்னுடைய சில அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், நல்வாழ்வு என்று சொல்லுங்கள். அவர்கள் யாரு தெரியுமா? அல்லதீன, அவர்கள் தான் சொல்லப்படுகின்ற விடயத்தை கவனமாக கேட்கிறார்கள். அப்படி கேட்பார்கள் என்றால் அதிலே உள்ள அழகானதை பின்பற்றுவார்கள். கேட்பார்கள் என்றால் பின்பற்றுவார்கள். வாக்கு கொடுக்கப்பட்டது, நன்மாராயம் சொல்லப்பட்டது கேட்பதற்கு மாத்திரம்தான். கேட்டார்கள் என்றால் அதிலே ஏற்படும் மாற்றம், அதிலே ஏற்படும் மாற்றம் தான் அவர்கள் அழகானதை எடுத்து நடப்பார்கள். உலாய் கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான், யார் கேட்கவில்லையோ நேர்வழி காட்டவில்லை. அவர்கள் மாத்திரம் தான் புத்திசாலிகள் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் கேட்கிறார்களோ புத்திசாலிகள், யார் கேட்கவில்லையோ புத்திசாலிகள் அல்ல. சூர அன்பாலிலே அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வலா தகூனு கல்லதீன காலூ சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், நீங்கள் அந்த மக்களை போன்று ஆகிவிடாதீர்கள். யாரை போன்று? அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் என்பதாகும், ஆனால் கேட்கிறார்கள் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் என்பதாக, ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே ஆக கெட்ட மிருகம் யார் தெரியுமா? அவர்கள் தான் செவி மடுக்காத, நல்லதை பேசாத, நல்லதை சிந்திக்காத மனிதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. கேட்பதற்கென்று உட்கார்ந்த இடத்தில் கேட்காத வேறு பராக்கில் இருப்பவர்களை பற்றி தான் இந்த ஆயத் பேசுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் என்பதாக, ஆனால் கேட்கிறார்கள் இல்லை. நாங்கள் மிம்பரில் இருந்து ஹுத்பாக்களில் நிறைய பார்க்கின்ற விடயம்தான், தலை பூமியிலே முட்டும் வரை தூங்குவார்கள், ஆனால் திடீரென்று விழித்துக் கொண்டால் தலையை அசைப்பார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதனால் உங்களோட வேலையை பாருங்க, நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம். இவர்களை பற்றி தான் குர்ஆன் இவ்வளவு பயங்கரமாக பேசுகிறது. இன்ன ஷர்ரத் தவாப்பி அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கெட்ட மிருகம் இவர்கள் தான் என்று சொல்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுடைய சபைகளில் நாங்கள் உட்காரும் பொழுது அது உற்சாகமானதாக இருக்க வேண்டும். அங்கே பராக் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் தீனுடைய சபைகளிலே பராக்கானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பெரிய தீன்தாரிகள் என்று போற்றப்பட்டாலும் அவர்களுடைய சந்தாக்குகள் எழும்பும் பொழுது வீட்டிலிருந்து தீன் பறந்துவிடும். நான் சொல்வதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன் என்பது விளங்கும். யாரெல்லாம் செவி மடுப்பதை பரகவில்லையோ, யாரெல்லாம் கவனமாக கேட்கவில்லையோ, அவர்கள் வாழ்க்கையில் பெரிய தீனுடைய கர்மங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஜனாதாக்கள் சந்தூக்குகளில் தூக்கப்படும் பொழுது அவர்களுடைய தீனும் கபரிலே போய் அடங்கிவிடும். அந்த தீனின் மூலம் இன்னொருவர் பிரயோஜனம் பெறும் அளவுக்கு அவர் நடந்திருக்க மாட்டார். எனவே அன்புறையெல்லாம் விளையாடுகிறேன், தீனுடைய விடயங்கள் செவி மடுக்கப்படும் பொழுது, தேட்டத்துடன் கேட்கப்படும் பொழுது, உள்வாங்கப்படும் பொழுது, அப்பொழுதுதான் அவை உள்ளங்களிலே நுழையும். உள்ளத்தை நோக்கி செல்கின்ற வழிமுறைகள் இரண்டு. அறிவு சேகரமாகும் உள்ளத்தை நோக்கி செல்கின்ற வழி இரண்டு மூன்று கிடையாது. ஒன்று பார்வை, அடுத்தது கேள்வி. யாருடைய கேள்வியை பார்வை பின்தொடரவில்லையோ அவருடைய கேள்வி அரை குறையாக இருக்கும். யாருடைய கேள்வி, யாருடைய செவி மடுத்தல், யாருடைய சிமா இஸ்திமா பார்வை அதனை பின்தொடரவில்லையோ அவருடைய விளக்கம் அது குழப்பமாக இருக்கும். அன்புடையார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வயிற்றிலே இருந்து வெளியாக்கும் விடயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வா ஃபரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் உங்களை உங்களுடைய தாய்மார்களுடைய உள்ளங்களிலே தாய்மார்களுடைய வயிறுகளிலே இருந்து வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு எந்த ஒரு விடயமுமே தெரியாத நிலையில் நீங்கள் வெளியே வந்தீர்கள். வஜஅல லகும் ஸம்அ, உங்களுக்கு கேள்வி புலனை தந்தான். வல் அப்சார், பார்வையை தந்தான். வல் அஃபீதா, உள்ளத்தை தந்தான். வலஅன்னகும் தஸ்குரூன், தெரியாததை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். எப்படியான அறிவு அங்கே சேகரமாக வேண்டும்? வலஅன்னகும் தஸ்குரூன், எந்த அறிவின் மூலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முடியுமோ, எந்த அறிவின் மூலம் அல்லாஹுடைய தீன் நிலைநாட்டப்படுமோ, எந்த அறிவின் மூலம் அல்லாஹுடைய விருப்பம் அது நிலைநாட்டப்படுமோ, எந்த அறிவின் மூலம் அல்லாஹ் வெறுத்த விடயத்தை மனிதன் தவிர்த்து கொள்வானோ, எந்த அறிவின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம் பின்பற்றப்படுமோ, எந்த அறிவின் மூலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தப்படுமோ, அப்படியான அறிவை சேகரிக்க அல்லாஹ் பார்வையை கேள்வியை உள்ளத்தை தந்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் நாங்கள் இன்று அதே குர்ஆனுடைய வசனத்தை வைத்து சம்பந்தம் இல்லாத சில அறிவுகளை சேகரித்து விட்டு நாங்கள் எல்லாம் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் அறிவாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது விடயம் அவ்வாறு அல்ல. இவைகள் எல்லாம் இந்த குழப்ப காலத்துடைய குழப்பங்கள். ஐந்து வகையான காலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். முதலாவது ஐயாமுன் நுபுவா, நுபுவத்துடைய காலம், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முடிந்து விட்டது. ஐயாமுல் கிலாஃபா, அல் கிலாஃபத்து பஅதி தலாதுன சனா, எனக்கு பின்னால் 30 வருடங்கள் கிலாஃபத்துடைய காலம் என்றார்கள். அதுக்கு பின்னால் அரசர்களுடைய காலம், அது உமையாத்தல் அப்பாசியாத்தல் என்று கடைசியாக இந்த உலகிலே இருந்து உஸ்மானியர்களுடைய ஆட்சி முறை பறிபோகிறது. 1924 ஆண்டு பரிபூர்ணமாக அந்த ஆட்சி முறை இந்த உலகிலே இருந்து இல்லாமல் போனது. அந்த ஆட்சி முறை சுமார் 1100 வருடங்களை தாண்டி ஆட்சி முறை 1200 வருடங்களை தாண்டி ஆட்சி முறை அந்த ஆட்சி முறை அது கிலாபத்துடைய வடிவத்தில் இருந்தது. உலக நாடுகள் எல்லாம் ஒரே அரசருக்கு கீழால் ஆட்சி செய்யப்பட்டார்கள். முஸ்லிம்களுடைய பூமிகள் எதை எவைகள் எல்லாம் இருந்தனவோ, இன்று நாங்கள் கூறு போடப்பட்ட நாடுகளாக சவுதி அரேபியாவோ, யமனோ, இராக்கோ, ஈரானோ, பஹ்ரைனோ, துபாயோ, கட்டாரோ, 40 நாடுகள் சுமார், இவைகள் எல்லாம் ஒரே ஆட்சியாளருக்கு கீழால் ஆட்சி செய்யப்பட்டவை. அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. அவர்களை யாரும் நோவினை செய்ய முடியாது. யாராவது நோவினை செய்தால் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்க பெரும் உலகிலே இருந்த பெரும் சக்தி அது முஸ்லிம்களுக்காகத்தான் பேசும். ஆனால் அவைகள் எல்லாம் திட்டமிடப்பட்ட சதியாக கூறு போடப்பட்டு துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு இந்த உலகிலே இந்த குழப்பமான நிலை ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது, நான் உங்களிடம் பேசுகின்ற விடயத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கவனமாக கேட்டால் இன்று உலகில் நடக்கின்ற யதார்த்தம் உங்களுக்கு புலனாகும். இரண்டாவது, நீங்கள் நேர்வழியில் இருப்பீர்கள், உங்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. ஒன்று, உலகில் என்ன நடக்கின்றது என்பது விளங்கும். இரண்டாவது, நீங்கள் நேர்வழியிலே இருப்பீர்கள், உங்களை யாரும் வழி கெடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது, யூதர்களுக்கு நாம் தௌராத்தில் எழுதிவிட்டோம், அவர்கள் இரண்டு முறை இந்த பூமியில குழப்பம் செய்வார்கள். நாங்கள் முடிவாக எழுதிவிட்டோம், இந்த பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த பூமியில இரண்டு முறை குலப்படி செய்வார்கள், குலப்பம் செய்வார்கள், பெரும் ஒரு உயர்வை அடைவார்கள். இரண்டு தடவையும் குழப்பம் செய்வார்கள், பெரிய உயர்வை அடைவார்கள். முதலாவது குழப்பம் அதுதான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிலே ரசூலாக நபியாக வந்த பொழுது அவர்களை மறுத்துரைத்து அவர்களை கொல்வதற்காக முயற்சி செய்து சிலுவையில் அறைய முயற்சி செய்து அந்த நேரத்தில் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கு படுநூறு சொல்லி அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே தன்னுடைய தீனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட ஆரம்பித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஐந்து தடவைகள் கொலை செய்ய முயற்சித்தார்கள். ஒரு முறை யூதர்களில் சிலர் வந்து, பனு குறைவா என்ற யூத கோத்திரத்திலே சிலர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவ போகிறோம், எங்களுக்கு சில விடயங்கள் சந்தேகமானவையாக இருக்கின்றன, அவைகளை நாங்கள் தெளிவு பெற வேண்டும், எனவே எங்களுடைய எல்லா கோத்திரத்தார்களும் ஓரிடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், அங்கே நீங்கள் வந்துவிட்டால் அங்கே உங்களுடைய விளக்கத்தை நாங்கள் செவிமடுப்போம், நாங்கள் இஸ்லாத்தை தழுவுவோம் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்றி அழைத்து வந்தார்கள். வந்து ஒரு கதிரையிலோ அல்லது இருக்க அமரக்கூடிய ஒரு இடத்திலோ உட்கார வைத்தார்கள். குறிப்பாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று ஒரு ஒதுக்கப்பட்டிருந்தது, அங்கே நபி அவர்கள் உட்கார அந்த இடத்தில் ஒரு சுவர் இருக்கிறது, அந்த சுவருக்கு மேலால் ஒரு திருகை கல் இருக்கிறது, அது தள்ளப்பட்டால் நேராக ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில விழுந்துவிடும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் எதை அடைவார்களோ அதை அடைந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வரக்கூடிய ஒருவராக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த யூதர்கள் நாடியது நடந்திருக்கும். இந்த சம்பவம் புகாரி உட்பட ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாகிறது. திடீரென்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து எழுந்தார்கள், சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு வெளியேறினார்கள், சொன்னார்கள், மோசடிக்காரர்களுடைய மோசடியிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் அல்லாஹ் எங்களை காப்பாற்றினான், உடனடியாக இந்த யூத கோத்திரமாகிய பனு நதீர் வாசிகளை இந்த இடத்திலிருந்து மதீனாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அந்த கோத்திரத்தையே அங்கிருந்து நாடு கடத்தினார்கள். அவர்கள் போய் ஹைபர் பகுதியிலே குடியேறினார்கள். அன்றைகளாகினார்களே, இது போன்று இந்த யூதர்கள் பரிசுத்தத்தில் அவர்களுடைய கை மேலோங்கி இருந்த பொழுது, அவர்களுக்கு என்று ரோமுடைய சாம்ராஜ்யம் இருந்த பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டே இருந்தார்கள், குழப்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது இந்த ஆரம்ப குழப்பம், இந்த முதலாவது குழப்பம் எப்பொழுது நிறைவுக்கு வருகிறதோ, அந்த இரண்டு குழப்பங்களிலே முதலாவது குழப்பத்துக்கு முடிவு வரும் பொழுது, யூதர்களே உங்களின் பக்கம் நாங்கள் எங்களுடைய சில நல்லடியார்களை அனுப்பி வைத்தோம். அந்த நல்லடியார்கள் யார்? ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த படையினர்கள். அவர்கள் யூதர்களுக்கு எதிராக படையெடுத்தார்கள். பலஸ்தீனுடைய அந்த பூமியை யூதர்கள் ஆக்கிரமித்திருந்த பொழுது அந்த பலஸ்தீனை மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள். பாஸ்னா அலைக்கும் இபாதல்லனா உலி பாஸின் ஷதீதின் ஃபஜாஸு خلال الديار وكان وعدا مفعولا. இவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்று குர்ஆனிலே புகழப்பட்டவர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்து அந்த மக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கடும் சக்தி உள்ளவர்கள். அவர்கள் அந்த யூதர்களுடைய வீடுகளை எல்லாம் பொத்தலாக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்து அவர்களை தண்டித்தார்கள். அந்த மஸ்ஜிதிலே அவர்கள் நுழைந்தார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இது குர்ஆன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னால் இறங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. என்றாலும் இது முன்னறிவிப்பு செய்யப்பட்டுவிட்டது. வகான வஅதம் மஃஊல, அது நிறைவேற்றப்பட்ட ஒரு வாக்குறுதியாக மாறிவிட்டது. சும்மா ரததனா லக்குமுல் கர்ரத அலைஹிம், பின்னால் இவர்களுக்கு இரண்டாவது முறை இவர்களுடைய சக்தி மேலோங்குகிறது, இவர்களுடைய குழப்பம் ஆரம்பமாகிறது. அன்பரே அல்லாஹ்வினுடையார்களே, இந்த குழப்பம் தான், இந்த இரண்டாவது குழப்பம் தான் நாங்கள் சந்தித்திருக்கின்ற இந்த குழப்பம். நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் யூதர்களுடைய இரண்டாவது குழப்பம் என்று சொல்கின்ற இந்த காலத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யாமுல் ஃபித்ன் என்பதாக, குழப்ப காலம் என்பதாக. நான் உங்களிடம் ஐந்து காலங்களை பற்றி சொல்லி வந்தேன். அதிலே இந்த அரசர்களுடைய காலம் முடிவுக்கு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது காலமாக சொன்னார்கள், அய்யாமுல் ஃபித்ன் என்பதாக, குழப்ப காலம் என்பதாக. அது இந்த காலம் தான் என்பதில் யாரும் சந்தேகப்பட முடியாது. அவ்வளவு தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக காலத்தை சுட்டிக்காட்டி அந்த அரசர்களுடைய காலத்தை தொடர்வது அது அய்யாமுல் ஃபித்ன், குழப்ப காலம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஐந்தாவது காலமாக சும்ம தகூனு கிலாபத்து வரஹ்மா, பின்னால் கிலாபத் அது உம்மத்துக்கு ரஹ்மத்தாக அமையும். அது இமாம் மஹ்தியுடைய வருகையாக இருக்கும், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையாக இருக்கும். அதுவரைக்கும் உள்ள இந்த காலம் இருக்கிறது, இது குழப்பத்துக்குரிய காலம். இங்கே குழப்பம் யாருடைய குழப்பம்? அது யூதர்களுடைய குழப்பம். நாங்கள் இன்று துன்யாவை எந்த பார்வையிலே பார்க்கிறோமோ, இன்று எங்களுடைய எஜுகேஷன் அது எந்த திசையின் பக்கம் எங்களை திசை திருப்பி இருக்கிறதோ, இது ஒரு பொய், அபாண்டம், படுதூறு, இது ஒரு ஏமாற்றம், இதில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த குழப்ப காலம் ஆரம்பிக்கிறது 1800 பின்னால். யூதர்கள் சுமார் 600 திட்டம் தீட்டினார்கள், முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யத்தை களைய வேண்டும், இவர்களை கூறு போட வேண்டும், நாடு நாடாக பிரிக்க வேண்டும். இப்படி பிரித்து கூறு போட்டு ஒருவருக்கொருவர் பகையாளிகளாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் எங்களுடைய கை மேலோங்கும், எங்களிடம் பொருளாதாரம் வளரும், எங்களுக்கு கீழால் முழு உலகமும் அப்படியே மண்டியிட்டு கிடக்கும் என்ற இந்த நோக்கில் இவர்கள் 1800 இவர்களுடைய ஆரம்ப வேலையை ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம் நாடுகள் உட்பட எல்லா நாடுகளிலும் போய் மக்களிடம் அன்று நாணயமாக விளங்கப்பட்ட, நாணயமாக மக்கள் பாவித்த தங்கத்தை சூறையாடினார்கள். உலகிலே வியாபார முறை எவ்வாறு இருந்தது, வியாபாரம் எவ்வாறு நடந்தது? தங்கத்தை கொடுத்து பொருளை வாங்குவார்கள், தங்கத்தை கொடுத்து பொருளை வாங்குவார்கள். இவர்கள் எல்லாம் அமானிதம் பாதுகாப்பவர்களை போன்று ஒரு ஒவ்வொரு நாட்டிலும் இவர்களுடைய ஏஜென்ட்டை உருவாக்கி அங்கே மக்களிடம் இருக்கின்ற தங்கங்களை எல்லாம் வாங்கி அதற்கு பதிலாக டோக்கன் கொடுத்தார்கள். உதாரணமாக ஒருவரிடம் 1 கிலோகிராம் தங்கம் இருக்கிறது, அவர் அதனை இந்த அமானிடம் பேரும் மக்களிடம் ஒப்படைப்பார்கள். அதனை வாங்கிக் கொண்டு அவருக்கு ஒரு 10-20 டோக்கனை கொடுப்பார்கள். உங்களுடைய 1 கிலோகிராம் இங்க இருக்கிறது, 10 டோக்கன் தருகிறோம். நீங்கள் அதனை வாபஸ் பண்ணினால் உங்களிடம் பணம், அந்த தங்கம் திருப்பி தரப்படும். இப்படியாக ஒவ்வொரு நாட்டிலும் இருந்த அனைத்து தங்கத்தையும் இவர்களிடம் வாங்கிவிட்டு அவர்களிடம் டோக்கன் கொடுத்தார்கள். உதாரணத்திற்காக ஒருவர் 10 கிலோவை கொடுத்து 100 டோக்கன் வாங்கினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அதனை வைத்து வியாபாரம் செய்வார். ஏன்? டோக்கனுக்கு பின்னால் தங்கம் இருக்கிறது. டோக்கனுக்கு பின்னால் அங்கே தங்கம் இருக்கிறது. யார் டோக்கனுடன் அவர்களிடம் போவார்களோ அவர்களிடம் தங்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நம்பிக்கையின் பேரில், இந்த நம்பிக்கையை உருவாக்க சுமார் 40 ஆண்டுகள் முயற்சி செய்தார்கள். ஆரம்பத்தில் யாரும் தங்கத்தை கொடுக்கவில்லை. ஆனால் பிறகு ஓர் இருவர் ஆரம்பித்து முழு மக்களுடைய தங்கமும் அவர்களிடம் சேகரமாகிறது. அதற்கு பின்னால் டோக்கன் மூலமாக வியாபாரம் ஆரம்பிக்கிறது. மக்கள் டோக்கனை கொடுத்து பொருளை வாங்குவார்கள். விளங்கிக் கொள்ளுங்கள், தங்கத்துக்கு பதிலாக டோக்கன் கொடுக்கிறார். ஒரு டோக்கனுக்கு பின்னால் 100 கிராம் தங்கம் இருக்கிறது. ஒருவர் 1 கிலோகிராமுக்கு 10 டோக்கனை வாங்கி மக்களிடம் வியாபாரம் செய்து தன்னுடைய 10 டோக்கனும் முடிந்து விட்டால், தன்னிடம் டோக்கன் இல்லாமல் போகும் பொழுது அந்த அமானத் பூத்திலே போய் திரும்பவும் டோக்கன் கேட்டால் அவர்கள் தங்கம் கேட்பார்கள். உங்களுடைய தங்கத்தை திருப்பி தருவதானால் டோக்கன் தேவை, உங்களுக்கு டோக்கன் தேவையானால் தங்கம் தேவை. அப்படி இல்லை, யாருக்காவது கடன் கொடுப்பதானால் 10 டோக்கனை கொடுப்பார்கள், 1 கிலோகிராம் தங்கம் கடனாளியாகி விடுவார். நீங்கள் இதிலே மறுபக்கத்தை பாருங்கள், மறுபக்கத்தை பாருங்கள். இவர்கள் வாங்கியது தங்கத்தை, கொடுத்தது டோக்கனை, 1 கிலோகிராம் தங்கத்தை கடனாளியாக்கிவிட்டு 10 டோக்கனை கொடுத்து விட்டார்கள். இன்றும் அதே வடிவம் தான் நடக்கிறது, இன்றும் அதே வடிவம் தான் நடக்கிறது. இந்த அமானிதம் பாதுகாத்தவர்கள் தான் வேர்ல்ட் பேங்கை உண்டாக்கினார்கள். இந்த சரித்திரங்களை தேடி பாருங்கள். இவைகள் புத்தகங்களில் கிடைக்காது உங்களுக்கு. ஏனென்றால் முழு புத்தகங்களையும் உருவாக்கியவர்கள் அவர்கள். நீங்கள் கேளுங்கள், ஒரு நாட்டுடைய நாணயத்தை டாலரில் மதிப்பீடு செய்யும் பொழுது, உதாரணமாக எங்களுடைய நாட்டு பணம் 140 ரூபாய் ஒரு டாலர் என்று மதிப்பீடு செய்வதும், குவைத்துடைய டினார் ஒரு டினாருக்கு 3 டாலர் என்று மதிப்பீடு செய்வதும், இது அந்தந்த நாடுகள் வேர்ல்ட் பேங்கிலே வைத்திருக்கின்ற தங்கத்தின் அளவை கணக்கிட்டு என்பதை நீங்கள் ஓரளவு தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதுதான் இந்த வேர்ல்ட் பேங்குடைய பின்னணியாக இருக்கிறது, மறந்துவிடாதீர்கள். இன்று நாங்கள் பாவிக்கின்ற இந்த கேஷ் நோட், இது இந்த நோட்டுக்கு 5000 ரூபாய் பெறுமதி எங்கால் வந்தது, எங்கிருந்து வந்தது? இந்த பேப்பருடைய பெறுமதி என்ன? 2 ரூபாய் வராது. இது எவ்வாறு 5000 ரூபாயாக மாறியது? இதற்கு பின்னால் வேர்ல்ட் பேங்க் இருக்கிறது. இதனை அச்சடிக்கின்ற உரிமை இந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்குக்கு கிடையாது, மறந்துவிடாதீர்கள். கேளுங்கள் இவர்களிடத்திலே, இந்த நாட்டில் சென்ட்ரல் பேங்க் இந்த கேஷ் பிரிண்ட் பண்ணுவதை எவ்வாறு செய்கிறது? வேர்ல்ட் பேங்கில் இருந்து நம்பர்ஸ் இல்லாத, நம்பர் இல்லாத எந்த ஒரு கேஷ் நோட்டையும் ஒரு நாட்டுடைய சென்ட்ரல் பேங்குக்கு பிரிண்ட் பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கலாம்? ஒரு நாட்டை கடனாளியாக்குவதானால், உதாரணமாக எங்களுடைய நாட்டுக்கு கடனுதவி தேவைப்படுகிறது. ஏனென்றால் எங்களிலே இருக்கின்ற இந்த பேப்பர் நோட் எல்லாம் போதாது என்று நினைத்து அதிகமான பேப்பர் நோட் தேவை என்ற நிலைக்கு வந்தால் இந்த நாடு வேர்ல்ட் பேங்கை நாடுகிறது கடனுதவிக்காக. அந்த வேர்ல்ட் பேங்க் உதாரணமாக ஒரு 10,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்கிறது. 10,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடன் அவர்கள் எதனை கொடுப்பார்கள்? பேப்பர் நோட்டையும் கொடுக்க மாட்டார்கள். எங்களுடைய நாட்டுடைய சென்ட்ரல் பேங்குக்கு 10,000 கோடி ரூபாய் கேஷ் பிரிண்ட் பண்ணுவதற்கு நம்பர் கொடுப்பார்கள். அந்த நம்பரை வாங்கிவிட்ட மறுகணம் எங்களுடைய நாடு 10,000 கோடி ரூபாய் கடனாளியாகிவிடும். அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? எதனை நாங்கள் பெற்றுக் கொண்டோம்? பொருளாக ஏதாவது பெறப்பட்டதா? ஏதாவது எங்களிடத்தில் பொருளாக நாங்கள் பார்க்கும் எதையாவது அடைந்தோமா? ஆனால் இந்த நாடு நாட்டிலே வாழும் ஒவ்வொரு நபரும் 400,000 ரூபாய்க்கு மேலால் கடனாளிகளாக இருக்கிறார்கள். 2 கோடியை 400,000 பெருக்கி பாருங்கள். 2 கோடியை 400,000 பெருக்கி வரும் அந்த பெருமான அளவு பணம் இந்த நாடு வேர்ல்ட் பேங்குக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. எதனை கொடுத்தார்கள்? எதுவுமே அங்கு கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டதெல்லாம் அந்த நம்பர் தான். அன்றைய அல்லாஹ்வினுடையார்களே, இவ்வளவு பெரிய சதி அங்கே இருக்கிறது. அதற்கு கீழால் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ, வேலைகளை செய்கிறார்களோ, அது எங்கள் நாட்டுடைய பேங்குகளாக இருக்கலாம், அது எந்த வடிவத்திலே வந்த பேங்காக இருக்கலாம், இவைகளெல்லாம் யூதர்களுடைய ஒரு மிஷனை, ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும் ஒரு முயற்சியாக அங்கே அமைந்திருக்கிறது. அதற்கு கீழால் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம். எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் அவர்களுடைய வேலையின் உதவியாளர்களாக, அவர்கள் எந்த நோக்கத்திலே பிரயாணம் செய்கிறார்களோ அதனை அடைந்து கொள்ளும் வேலை வெட்டிகளிலே உதவியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரே ஒரு வேர்ல்ட் பேங்கை நான் உங்களிடம் சொன்னேன். இதனை நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள். 1844 இந்த நாங்கள் படிக்கின்ற எஜுகேஷன் சிலபஸ் போடப்பட்டது. ஆல் லெவல் அட்வான்ஸ் லெவலுடைய சிலபஸ் அன்றுதான் இந்த உலகிலே அறிமுகம் செய்யப்பட்டது. இது யூதர்களுடைய கல்வி திட்டமாக இருக்கிறது. இதற்கு கீழால் நாங்கள் எந்த சொங்கல் வரை போயிருக்கிறோமோ, எந்த வேலை வெட்டிகளிலே ஈடுபட்டிருக்கிறோமோ, எந்தெந்த உயர்வுகளை நாங்கள் வைத்து பெருமை அடைகிறோமோ, அவைகள் எல்லாம் யூதர்களுக்கு கீழால் பார்க்கின்ற வேலைகளாக இருக்கின்றன. இவைகளில் குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அவர்களுடைய இரண்டாவது குழப்பம் என்ன தெரியுமா? சும்மா ரததுனா லகுமுல் கர்ரத அலைஹிம். இரண்டாவது குழப்பத்தை நீங்கள் இந்த உலகிலே நிலைநாட்டிய பொழுது, உலகில இருக்கின்ற அனைத்து சொத்து செல்வங்களும் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். இந்த நாட்டில் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த நாட்டில் கிழக்கு மாகாணத்தை விற்க போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். எத்தனை கோடி ரூபாய்க்கு? 1,00,000 கோடி ரூபாய்க்கு விற்க போகிறார். உதாரணம் சொல்கிறேன், யார் வாங்குவார்? யாரிடம் பணம் இருக்கிறது? ஆனால் யூதர்கள் வாங்க நினைத்தால் கேஷை பிரிண்ட் பண்ண எங்களுடைய சென்ட்ரல் பேங்குக்கு நம்பர்ஸை அனுப்பி வைத்துவிட்டு இங்கே வந்து இறங்கினால் 1,00,000 கோடி ரூபாய் அங்கே கொடுக்கப்படும், அந்த பொருள் வாங்கப்படும். குர்ஆன் என்ன சொல்கிறது? வாங்கதுனா கும்பியம் வாழ், உலகிலே உள்ள எல்லா சொத்து செல்வங்களும் அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் அது மாத்திரமல்ல, உலகிலே ஒவ்வொரு மனிதரும் அதிகமானவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் மிகவும் தேவையான பகுதியை யூதர்களுக்காக வேண்டி செலவழிப்பார்கள். யாரெல்லாம் WHO கீழால் வேலை பார்க்கிறார்கள், அது டாக்டர்ஸாக இருக்கலாம் அல்லது அது சார்ந்தவர்களாக இருக்கலாம், பார்மசி நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், மருந்து ஃபேக்டரி வைத்தவர்களாக இருக்கலாம் அல்லது என்வாயன்மெண்ட் சம்பந்தமாக அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழால் இந்த நாட்டில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ, உலகில் எல்லாம் அந்தந்த மினிஸ்ட்ரி ஒவ்வொரு நாட்டில இருப்பது வாஜிபாக விட்டது, அந்த அவைகளுக்கு கீழால் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ யூதர்களின் நோக்கத்தை சாதிப்பதற்காக ஈடுபடுகிறார்கள். என்ன நடக்கிறது? இவைகளை எல்லாம் குழப்பங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அது எவ்வாறான குழப்பம்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்பார் யாரும் இல்லை, இதனை விளங்க வைத்தால் தலை நிமிர்த்துவார் யாரும் இல்லை, அதனை நாங்கள் எடுத்துரைத்தால் அதற்கெதிராக குரல் கொடுப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள், அதனை உள்வாங்குபவர்கள் குறைவாக இருப்பார்கள். இந்த வெஸ்டர்ன் மெடிசினை யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணுகிறார்களோ, முன்னெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உம்மத்திலே உள்வாங்கும்படி செய்கிறார்களோ, அவர்கள் அனைவரிடத்திலும் நாங்கள் கேட்கிறோம், யாராவது ஒரே ஒரு வைத்தியரை எங்களிடம் கொண்டு வாருங்கள், முழு உலகிலும் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு வைத்தியரையாவது கொண்டு வாருங்கள், ஒரே ஒரு டாக்டரையாவது கொண்டு வாருங்கள், ஒரே ஒரு மருந்துக்கு உள்ளடங்கி இருக்கின்ற பொருளை காட்டி தரக்கூடியவர், ஏதாவது ஒன்றை. ஒரு பார்மசியில போனால் 100,000 வகையான மருந்துகளை உங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம், அந்த 100,000 வகையான மருந்துகளில் ஏதாவது ஒரு மருந்துடைய உள்ளடங்கும் பொருளை காட்டும், இன்கிரீடியனை காட்டும் அடங்கு அமுத்ராவு என்பார்கள் சிங்களத்திலே, அதனை காட்டி தரும் ஒரே ஒரு டாக்டரை காட்டுங்கள், 100,000 பேரிலே இருந்து கொண்டு வாருங்கள், 1,000,000 பேர்களிலே இருந்து கொண்டு வார்கள், ஒரு நாளும் கொண்டு வர மாட்டார்கள். இந்த நாட்டுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிய மாட்டார்கள் அதனை. மருந்தை ப்ரொடக்ட் பண்ணும் கம்பெனி உருவாக்குகின்ற அந்த நிறுவனங்கள் அதனை அறிய மாட்டார்கள், மறந்து விடாதீர்கள். நான் பாகிஸ்தானில் இருக்கும் பொழுது மருந்து தயாரிக்கும் ஒரு ஃபேக்டரிக்கு போயிருந்தேன். ஒரு நிறுவனம் அங்கே உள்ளே போகும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மீடியா சம்பந்தமான உபகரணங்களை எல்லாம் பறிமுதல் செய்துவிட்டு நாங்கள் அணிந்து போகும் செருப்பை கூட கலட்டி வேறு செருப்பு தருவார்கள். உள்ளே போய் பார்த்தால் அங்கே யார்ட் பண்ணியிருப்பார்கள், ஸ்டோர் பண்ணியிருப்பார்கள், கண்டெய்னர் கணக்கு வந்து இறங்கும். நாங்கள் சுண்ண பேக் போன்று, சுண்ணாம்பு பேக் போன்று பேக் பேக்காக லட்சக்கணக்கில் அடுக்கி வைத்திருந்தார்கள். ஒவ்வொன்றிலும் சில எழுத்துக்கள் இருக்கும். போய் பார்த்தால் மெடிசினுடைய கார்டிலே நாங்கள் பார்க்கின்ற அந்த ஃபார்முலாவுடைய எழுத்துக்கள் C1B2 என்று இருக்கும், அவைகள் அங்கே போடப்பட்டிருக்கும். நான் ஒரு பட்டாளனிடம் கேட்டேன், இந்த மருந்து தயாரிக்கின்ற இந்த நிறுவனம் எவ்வாறு இதனை தயாரிக்கிறது? சொல்கிறார்கள், இந்த வரக்கூடிய அனைத்தும் வருவது WHO-வில் இருந்துதான், எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த மெட்டீரியலை வைத்து, இந்த மூலப்பொருளை வைத்து நாங்கள் டேப்லெட்டை தயாரிக்கும் விதத்தையும் எங்களுக்கு எழுத்திலே எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் அதனை எங்களுடைய மெஷினிலே போய் போட்டு டெப்லெட்டாக தயாரித்து வெறும் ஒரு பேக்கிங்கை மாத்திரம் தான் எங்களுடைய மெட்டீரியல் மூலமாக தயாரிக்கிறோம். இல்ல, மருந்து தயாரிப்பவருக்கு தெரியாது நான் எதனை தயாரிக்கிறேன் என்பதா, மருந்து கொடுப்பவருக்கு தெரியாது நான் எதனை கொடுக்கிறேன் என்பதா. இன்று பாருங்கள், நான் ஒரு நான் ஒரு 6-7 டாக்டர் மாதிரி இருக்கும் இடத்தில் சொன்னேன், ஒரே ஒரு பெனடோலுடைய சைட் எஃபெக்டை, அதாவது உடம்பில் ஏற்பட்ட பாதிப்பை இந்த உடலில் இருந்து வெளியாக 6 வருடங்கள் போகும் என்று சொன்னேன். அந்த டாக்டர் மார்கள் எல்லாம் ஆவேசப்பட்டிருந்தார்கள், என் மீது கோபப்பட்டார்கள். நான் கேட்டேன், நான் உங்களிடம் சொல்லும் விடயம் எனக்கு மிக தெளிவாக இருக்கிறது, உங்களுக்கு அதைவிட தெளிவிருக்கும் என்றால் எனக்கு விளங்கவில்லை. கோபப்படாதீர்கள், நீங்கள் படித்த மக்கள், நீங்கள் என்னிடம் விளக்கத்துடன் பேச வேண்டும். நான் என்னுடைய விடயத்திலே உறுதியாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன். உங்களுடைய விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு அடிக்கப்படும் பிசிஜி மாத்திரம் அந்த குழந்தையை 60 வருடங்களுக்கு நோயாளி ஆக்கி வைக்கும். யூதர்கள் எங்களுடன் இவ்வளவு அன்பா, 10-15 வருடங்களுக்குள்ளால் 20 வேக்சின்ஸை கொண்டு வந்து எங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணும் அளவுக்கு எங்களை நோயிலிருந்து பாதுகாக்க எங்களுடன் இவ்வளவு அன்பு படைத்தவர்களா? குர்ஆன் எங்களுடைய விரோதியாக யாரை காட்டி தந்ததோ, ஈமான் கொண்ட மக்களுக்கு மிக கெட்ட விரோதிகள் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எங்கள் மீது இவ்வளவு இரக்கம் கொண்டவர்களா? இவர்கள் ஃப்ரீ ஷூ பண்ணி உலகம் எல்லாம் உள்ள குழந்தைகளுக்கு இந்த வேக்சின்ஸை ஏற்றுவது. நாங்கள் குழந்தைகளை காட்டுவோம், 5-6 வருடங்கள் பிள்ளை வளர்ந்திருக்கிறது ஒரு மெடிசின் இல்லாமல். அந்த பிள்ளைகளுக்கு சளி வருவது கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சலின் மூலமாக இன்னொரு நோய் உருவாகுவது கிடையாது. இந்த பிள்ளைக்கு பிசிஜி அடிக்கப்படுமோ அது கடினமான காய்ச்சலின் பொழுது ஃபிட் அமைந்துவிடும், அந்த பிள்ளைக்கு ஃபிட் வந்துவிடும். ஆனால் இந்த பிள்ளைக்கு பிசிஜி அடிக்கவில்லையோ அந்த பிள்ளைக்கு ஒரு நாளும் ஃபிட் வராது. எந்த பிள்ளைகளுக்கு வேக்சின் சேர்க்கப்பட்டதோ அது குழந்தையிலிருந்து முட்டுக்கால் வருத்தத்திலே இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நாங்கள் ஆரோக்கியமான காலத்தை வாழ்க்கையிலே சந்திக்கவில்லை, எனவே ஆரோக்கியம் என்றால் என்னவென்று தெரியாது. பிறந்த உடனேயே நோயாளிகளாக ஆக்கப்பட்டோம். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். தாய்ப்பாலின் மூலமாக கொடுக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி எதன் மூலமாகவும் கிடைக்காது. மாத்திரமல்ல, குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அந்த குழந்தைக்கு அதனுடைய அந்த குடல் இருக்கிறது, தாயுடைய கற்ப அறையில எந்த குடலின் மூலமாக அல்லாஹ் உணவளித்து வந்தானோ அந்த குடலிலே உள்ள எஞ்சிய பகுதியை அது உள்வாங்கினால் பிள்ளைக்கு நஞ்சூட்டப்பட்டது போன்று ஆகிவிடும் என்று பயமுறுத்துவார்கள். ஒரு நாளும் இல்லை. அந்த குடலிலே இருக்கின்ற அந்த பதார்த்தங்களை உடம்பிலே சேர்த்து விட்டால் அந்த குழந்தை பெரிய ஆரோக்கியம் உள்ள குழந்தையாக மாறும். ஆனால் உடனடியாக அதனை துண்டித்து அங்கே ஏதாவது ஒன்றை அடித்து ஒரு பின் பண்ணி அந்த குடலை யாராவது தகவல் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், அதன் மூலமாக மெடிசின் தயாரிக்கிறார்கள். அந்த குடலை வீசுவது கிடையாது, ஒவ்வொரு லேபர் ரூமை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், அந்த குடலை பாதுகாப்பாக எடுத்து அங்கே போக வேண்டிய இடத்துக்கு அது போய் சேருகிறது. நாங்கள் எந்த ஏமாற்றத்திலே வாழ்கிறோம்? இஸ்லாத்தில் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற இந்த நோய்கள், இது ஆரம்ப காலத்திலே இருந்த நோய்கள் அல்ல. நாங்கள் புதிதாக பார்க்கின்ற அனைத்து நோயையும் உருவாக்கியது இந்த வேக்சின் தான், இந்த நச்சு பொருட்கள் தான். இந்த சதியை பற்றி மாத்திரம், இந்த WHOவுக்கு கீழால் நடக்கின்ற சதிகளை பற்றி மாத்திரம் பேசுவதானால் 6-7 மணி நேரங்கள் பேசலாம். இன்று நோய்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, புதிய புதிய நோய்கள் ஏற்படுவதெல்லாம் யார் மூலமாக உருவாக்கப்படுகிறது, எங்களுடைய நாட்டிலே நாங்கள் கேள்விப்படாத நோய்கள், டெங்கு எங்கிருந்து வந்தது? பெரும் பெரும் அந்த ஆப்பிரிக்காவிலே இன்று பரவி இருக்கின்ற அந்த கொள்ளை நோய், அது எங்கிருந்து வந்தது? இவைகள் எல்லாம் திட்டமிடப்பட்டு அதற்குரிய கிருமிகளை உருவாக்கி அங்கே கொண்டு போய் அந்த சூழல்களிலே அவைகளை அப்படியே எரிந்து விடுகிறார்கள். அதன் மூலமாக உருவெடுக்கிறது. ஆப்கானிஸ்தானில அந்த முஜாஹிதீன்கள் ஜிஹாதில ஈடுபட்டிருந்த பொழுது அவர்களுக்கு எதிராக எத்தனையோ தாக்குதல்கள் நடாத்தினார்கள். ஆனால் வெல்ல முடியவில்லை. சில விமானங்களை அனுப்பி அதில இருந்து உலர் உணவுகளை போடுவதுடன் அந்த மக்களுடைய சுவாசத்திலே உள்வாங்கும்படியான சில கெமிக்கல் வாயுக்களை அடித்து அவர்களுடைய உடலை பலவீனப்படுத்தினார்கள், சிந்தனையை குழப்பினார்கள், அவர்களுடைய மூளையை சிந்திக்க முடியாதபடி செய்தார்கள், ஒரு வேலையை முன்னெடுக்க முடியாத ஒரு சமுதாயமாக மாற்றினார்கள். இவைகளெல்லாம் யுனைடெட் நேஷன் மூலமாக செய்யப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு செய்யப்பட்ட உதவிகள். இவைகள் தான் உலர் உணவுகள், மறந்துவிடாதீர்கள். இன்று சிரியாவிலே 2 லட்சம் குழந்தைகளை கொலை செய்தார்கள், 15 லட்சம் குழந்தைகள் ஆதரவற்று கிடக்கிறார்கள், 10 லட்சம் மக்களை கொலை செய்தார்கள், 2 கோடி மக்கள் ஆதிகளாக ஆகினார்கள். இவர்களெல்லாம் இன்று தத்தளிக்கும் நிலையிலே அவர்களுக்குள்ளால் இவர்களுடைய எஜுகேஷன் இருக்கவில்லை. சிரியாவிலே இந்த சிலபஸ் இருக்கவில்லை. பாடசாலைகளை நிறுவுகிறார்கள், அங்கே குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்ப திட்டம் போடுகிறார்கள் யுனைடெட் நேஷன். இன்று நாங்கள் பேசினால் நாங்கள் சொல்வோம், ஆஹா எவ்வளவு பெரிய வேலை செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பாடசாலை வசதி செய்கிறார்கள். நாங்கள் இதனை மறுபார்வையிலே பார்த்தால் யூதர்களுடைய திட்டங்களை நிலைநாட்ட அடிப்படை காரணம் எங்களுடைய பாடசாலைகள். மறந்துவிடாதீர்கள், அவனுடைய எல்லா திட்டங்களும் அங்கே நிலைநாட்டப்படுகிறது. இந்த பாடசாலைகளிலே விபச்சாரம் பரவிவிடாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்களுடைய கடைசி இலக்கு அதுதான், மறந்துவிடாதீர்கள். இன்று அண்மையிலே நடந்த டீச்சர்ஸ் ஜெயில என்ன நடந்தது என்பதை தேடி பாருங்கள். இந்த ஆசிரியைகள் அவர்கள் டான்ஸ் பண்ணினார்கள் முஸ்லிம் பாடசாலைகளில். இவைகள் எல்லாம் முஸ்லிம் பாடசாலைகள் என்று ஒத்துக்கொள்ளவா? இவைகளை எல்லாம் இஸ்லாம் என்று சொல்லவா? 92 முஸ்லிம் பாடசாலைகளிலே இது நடந்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு பாடசாலையில் ஆசிரியைகள் முஸ்லிம்கள் மதுவருந்து இருக்கிறார்கள். கான்செப்ட் என்பதாக பிஞ்சு குழந்தைகளை ஆபாசமான பாடல்களை அங்கே போட்டுவிட்டு டான்ஸ் பண்ண வைக்கிறார்கள். இவைகளை எல்லாம் பார்க்கவில்லையா? எங்களுக்கு மந்தம் பிடித்து விட்டதா? இதுதான் எஜுகேஷனா? சினிமாவை உருவாக்கியவர்கள் அந்த யூதர்கள். அந்த சினிமாவின் மூலமாக ஆபாசத்தை, கேவலத்தை, மக்களிலே இருக்கின்ற பண்பாட்டை சீர்குலைத்தலை நாடினார்கள், தினாவை உருவாக்க நாடினார்கள். இன்று பட நடிகைகளை பற்றியும் நடிகர்களை பற்றியும் இந்த எஜுகேஷனிலே கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன ஆச்சரியம், என்ன சம்பந்தம் இருக்கிறது இதற்கு? கிரிக்கெட்டை இவர்கள் தான் வளர்த்தெடுத்தார்கள், கிரிக்கெட் விளையாட்டை வளர்த்தெடுத்தவர்கள் இவர்கள். இன்று உலகிலே எங்கெல்லாம் பெரிய பெரிய அமைப்பில் இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்றனவோ அவைகளுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுபவர்கள், மூலதனம் இடுபவர்கள் யூதர்கள். மறந்துவிடாதீர்கள், போன்ற கம்பெனிகள் தான் இவைகளை வாங்குகின்றன. நீங்கள் பார்க்கவில்லையா? ஏன் இந்த ஆரவாரம், ஏன் இந்த நிலை? இந்த கிரிக்கெட்டில் தன்னுடைய மூளையை செலவழித்த ஒரு மனிதன் அல்லாஹுவின் முன்னிலையிலே தப்பீர் கட்டி அல்லாஹுவை நினைவு செய்ய மாட்டான். மறந்துவிடாதீர்கள். முடியுமானால் ஒரு மனிதரை கொண்டு வாருங்கள், ஒரு முஸ்லிமை,
அவனுக்கு கிரிக்கெட் தலையில ஓடுகிறது, ஒரு மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது, அவன் சப்பில இருந்து சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்கிறான் என்று ஒருவனை காட்டுங்கள். இது வீண் வேலை என்று விளங்கவில்லையா? இது ஒரு ஹராமான செயல் என்பதை உணரவில்லையா? ஆனால் எங்களுடைய தகவல்கள் சேகரித்தல் பொது அறிவு என்ற பாடத்துக்கு கீழால் இவைகள் எல்லாம் அறிவுகளாக சேகரமாகின்றன. இதனை ஏன் பயன்படுத்துகிறார்கள்? உதாரணத்துக்காக இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு மேட்சை எங்காவது ஒரு மூலையிலே நடாத்திவிட்டால் அந்த நேரத்தை வைத்து 100,000 முஸ்லிம்களை கொலை செய்தாலும் முஸ்லிம்கள் பார்க்க மாட்டார்கள். பலஸ்தீனிலே, அந்த காசாவிலே, அந்த ஈரானிலே, அந்த ஈராக்கிலே, அந்த ஆப்கானிஸ்தானிலே, அந்த சிரியாவிலே அடி நடக்கும் பொழுது இங்கே நாங்கள் கிரிக்கெட் பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கிறோம். அங்கே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், முஸ்லிம்களுடைய இரத்தம் ஓட்டப்படுகிறது, ஆனால் இங்கே மதி மயங்கி கிடக்கிறார்கள். இவர்களை அல்லாஹ் கியாமத்தில் நீங்கள் வாருங்கள், உங்களை வரவேற்கிறேன் என்று சொல்ல போகிறானா? அப்படி ஒன்றை வழிபார்த்திருக்கிறோமா? சினிமாவும் படங்களும் இன்று எவ்வளவு ஊடுருவிட்டன. நான் சொல்கின்ற இந்த அனைத்து விடயங்களும் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. உலகிலே உள்ள சொத்து செல்வங்கள் யூதர்களுக்காகிவிடும். அனைத்து மக்களுடைய பெருவாதியான காலம் அநேகமான மக்கள் யூதர்களுடைய தேவைக்காக வேண்டி செலவழிப்பார்கள். உலகிலே ஆக கூடுதலாக யூதர்கள் தான் இருப்பார்கள். இன்று உலகிலே 2 கோடி மக்கள் யூதர்கள் இல்லை. இன்று உலகில் 600-700 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதில் 2 கோடி பேர் யூதர்கள் இல்லை. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது? வஜஅல்நாகும் அக்தர நஃபீரா, நீங்கள் தான் மிக கூடுதலானவர்களாக இருப்பீர்கள். யார்? முஸ்லிம் யூதர்கள், கிறிஸ்தவ யூதர்கள், ஹிந்து யூதர்கள், மஜூசி யூதர்கள், உலகத்துடைய எந்தெந்த மார்க்கம் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகளிலே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் அவர்கள் யூதர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் பணியில ஈடுபடுகிறார்கள். இதனைத்தான் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் தான் உலகிலே அதிகமாக இருப்பீர்கள். கடைசி முடிவு இவர்களுக்கு வரும். இந்த 2வது குழப்பம் இருக்கிறது, இதற்குரிய முடிவு உண்டாகும், மிக சமீபத்தில் உண்டாகும். யாரெல்லாம் இவர்களுடன் இருந்து பெருமை அடித்தார்களோ, முஸ்லிம்களிலே இஸ்லாத்தை பரிசுத்த தன்மையை பேண வேண்டும் என்று பாடுபட்ட அந்த உலமாக்களை அவுலியாக்களை வெறுத்தார்களோ, இந்த தீயவர்களுடைய மிஷனை கையில எடுத்துக்கொண்டு நாங்கள் தான் என்று மக்கள் அறிவாளிகள் என்று சொன்னார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் கண்ணால் பார்க்க போகிறார்கள். அல்லாஹு தஆலா எப்ப கடைசி முடிவு வந்து விடுமோ, இமாம் மஹ்தி அலை சலாம் வெளிப்படுவார்களோ, யூதர்களே உங்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடும், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஹஜரத் உமருடைய காலத்தில் எப்படி அந்த முஸ்லிம்கள் நுழைந்தார்களோ அதே போன்று இந்த மக்கள் நுழைவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறார். எந்த நாளும் மடமையிலே வாழக்கூடாது. இந்த காலத்தை மடமையுடைய காலம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹியான ஹதீஸ் திருமதியிலே பதிவாகிறது. நான் முன்னரே இந்த ஹதீஸை சொல்லி காட்டினேன். அரபியிலே ஆரம்பமாக சொன்ன ஹதீஸ் இதுதான், இன்னக்கும் அலா பையினத்தின் மின் ரப்பிக்கும், நீங்கள் தெளிவான தெளிவிலே இருப்பீர்கள். மாலம் பதுஹுர் பீக்கும் சக்கரத்தான், 2 போதைகள் உங்களிலே வெளிப்படாத வரை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதலாவது சக்கரத்துல் ஜஹல், மதமை என்ற போதை உங்களுக்குள்ளால் ஊடுருவிடும் என்றார்கள். அது ஊடுருவிய காலம் இந்த காலம். நாங்கள் எங்களை படித்தவர்கள் என்று, டிகிரி முடித்தவர்கள் என்று, பெரிய PhD டாக்டர்ஸ் என்று நாங்கள் எங்களை கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவின் பார்வையில் நாங்கள் வேறொரு பட்டியலில் பட்டியலிடப்பட்டு விட்டோம். இவர்களுடைய கல்ச்சரை, கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டோம். இவர்கள் முஸ்லிம்களுக்குள்ளால் ஏஜென்ட்களாக வேலை பார்த்து முஸ்லிம்களை குழப்பி கூறு போட்டு இந்த 1800 பின்னால் தான் இந்த முஸ்லிம்களுக்குள்ளால் மதுஹப் தேவையில்லை என்று பேச்சு பேசப்பட்டது. ஹிஜ்ரி 1267 பின்னால் தான் அதுவரை இந்த உம்மத்திலே 1000 வருடங்களுக்கு மேலால் முஸ்லிம்கள் அனைவரும் 1/4 மதுஹபை பின்பற்றும் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு முஸ்லிம் வாழவில்லை மதுஹப் பின்பற்றாத முஸ்லிம். ஆனால் இன்று மதுஹப் என்றாலே ஒரு கேவலமான செய்தி போன்றும், மதுஹப் என்றால் ஒரு வெறுப்பானதாகவும், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதாகவும் சித்தரிக்கப்பட்டு சுட்டி காட்டப்பட்ட யூதர்களுடைய சதி திட்டத்துக்கு பின்னணியில் இருக்கிறது. ஒரு குத்துபாவிலே ஒரு மனிதர் நேர பேச்சில இதனை பேசி முடிக்க முடியாது, இதற்கென்று பல நாட்கள் ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் யாரெல்லாம் பேசுகிறார்களோ பின்னணியிலே அவர்களுக்கு நடப்பது வேறு. எனவேதான் இதனை விளங்கியவர்களும் பேசாமல் மௌனமாக இருக்கிறார்கள். ஆனால் உலமாக்களே இந்த காலத்தில் கட்டாயமாக ஒவ்வொரு ஆளுமும் சித்தாவுடைய புகாரி முஸ்லிம் அபுதாவுத் திருமதியின சைபுலுமாஜா உட்பட எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் அபு அபுல் ஃபித்ன் என்று ஒன்று இருக்கிறது. குழப்ப காலத்திலே நிகழும் குழப்பங்கள் என்று இருக்கிறது. இதனை நீங்கள் ஆராய்ச்சி செய்தால்தான் இந்த காலத்திலே நாங்கள் உம்மத்தை வழி நடாத்த முடியும். இரண்டாவது அலாமத்து ஸா என்ற பாடத்துக்கு கீழால் கயாமத்துடைய அடையாளங்களை பற்றி பேசுகின்ற அந்த ஹதீஸ்களை, இந்த இரண்டும் எங்களுக்கு போதும், எங்களுக்கு மீடியா தேவைப்பட மாட்டாது. மீடியா என்பது யூதர்களுடையது. அவர்கள் எந்த பொய்யை அதன் மூலம் கொண்டு வருகிறார்களோ அதுதான் இன்று உண்மைப்படுத்தப்படுமே ஒழிய வேற எதுவும் உண்மைப்படுத்தப்பட மாட்டாது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றே இந்த காலத்தில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் பதம் பிடித்து காட்டியது போன்று மிக தெளிவா சுருக்கமா மிகவும் அத்துவேர் ஆணிவேராக சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொய்யர்களுடைய பொய்யிலே இருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், அந்த வீணர்களுடைய வீணிலே இருந்து உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், அந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலே இருந்து உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த இரண்டு பாடத்தையும் கட்டாயமாக படிக்க வேண்டும், உம்மத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஹக்கை ஹக்காக விளங்கி அதனை எடுத்து நடக்கவும் பாத்தல்களை தவிர்த்து நடக்கவும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மிலே யாரெல்லாம் கபராளிகளாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்காவனங்களாக ஆக்குவாயா. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை பாதுகாப்பாயா. முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பக்கம் மீட்டெடுப்பாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله